நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, இப்போ நம்ம சந்திக்க போகிறது ஒரு நீண்ட நெடிய அனுபவம் மிக்க ஒரு விவசாயி. இவங்க வந்து விவசாயம் மட்டும் இல்லை, நம்ம உழவர் விவாத குழுக்கள் மூலமாக தொழில்நுட்பங்களை வந்து சக விவசாயிகளுக்கு சொல்லி அவங்களையும் விவசாயத்தில் நல்ல புதிய தொழில்நுட்பங்களை எல்லாம் பின்பற்றுமாறு ஊக்கப்படுத்தின அந்த ஒரு அனுபவமும் இவங்களுக்கு இருக்குது. அவங்கள தான் சந்தித்து அவங்களுடைய அனுபவங்களையும், விவசாயம் இன்றைக்கி எப்படி இருக்குது, இனி அதனுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னாக்க என்ன செய்யணும் விவசாயிகள் அப்படின்னு கேட்க போகிறோம். வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் சார்.
வணக்கங்க. ஈரோடு மாவட்டத்திலிருந்து ஒரு 40-45 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிற தூக்கநாய்க்கன் பாளையம்ங்கிற ஊரை சேர்ந்த விவசாயி நாங்க. நான் வந்து ஒரு 1950-55 விவசாயம் செய்துட்டு வர்றேங்க. எங்கள் பகுதி வந்து நல்ல வளமான பகுதி. கொடிவேரி அணையிலிருந்து பவானி ஆறு வழியாக எங்களுக்கு வந்து நஞ்சை பூமியும் கிணற்று பாசனத்தில் புஞ்சை பூமியும் இருக்குது. அதில் வந்து நாங்கள் வந்து பரம்பரையாக நெல், வயலில் வந்து வாய்க்கா பாசனத்தில் நெல் போட்டுட்ருப்போம். அப்புறம் கிணத்து பாசனத்தில் வந்து மஞ்சள், வாழை, கரும்பு, மக்காச்சோளம் இது மாதிரி பயிர்களை நாங்கள் வந்து தொடர்ச்சியாக செய்துட்ருக்குறோம். முதல்ல காலத்துல எல்லாம் 1955-60 வாக்குலாம் நாங்கள் வந்து பருத்தி சாகுபடி செய்துட்டு இருந்தோம். அப்புறம் பருத்தி சாகுபடி குறைஞ்சிட்டுது, அதனால் வந்து விலையில்லாத காரணத்தினால செய்துட்டு இருந்தோம். இப்போ வந்து அதிகமாக வந்து வாழையும் கரும்பும் சர்க்கரை ஆலைகள் வந்ததுனால கரும்புகள் வந்து அதிகமாக சாகுபடி செய்துட்டுருக்குறோங்க. ரெண்டாவது, நான் வந்து இந்த உழவர்வாத குழு அமைப்பாளராக இருந்துட்டுருக்கேங்க. உழவர்வாத குழு அமைப்பாளர்னால் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து முதல்ல பவானி சாகரில் வந்து ஆரம்பித்தாங்க. பவானி சாகரில் ஆரம்பித்த போதே நான் அமைப்பாளராக வந்து சேர்ந்துட்டேன். என்னோட ஒரு 20 உறுப்பினர்கள் சேர்த்து ஒரு குழுவை அமைச்சு வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய பவானி சாகர் ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து எங்களுக்கு பயிற்சிகள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த குழு வந்து பவானி சாகர்லேருந்து கோவை மாவட்டத்தில் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு இங்கே மாற்றினாங்க. இப்படி இருந்தாலும் எங்களுக்கு வந்து தொடர்பு இருந்துக்கிட்டே இருந்திருக்குது. இந்நாள் வரையும் எங்களுக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து தொடர்பு இது இந்நாள் வரையும் வச்சுக்கிட்டே இருக்குங்க. இங்கே பேராசிரியர்கள் வந்து விஞ்ஞானிகள் வந்து என்னென்ன தொழில்நுட்பங்கள் வந்து புதிய புதிய தொழில்நுட்பங்கள் சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த தொழில்நுட்பங்களை வந்து எங்களுடைய வயலையே நாங்கள் பரிசாத்தமாக போட்டு செய்து அதை வந்து மற்ற விவசாயிகளுக்கும் எடுத்துக்காட்டி செய்துட்டு வர்றேங்க. ஒரு 10 முன்னால் கூட முதல் வந்து நெல் ரகங்கள்லாம், புதிய நெல் ரகங்கள்லாம் வந்து ஹைப்ரிட் ரகங்கள் நெல் வந்து TNR H1 சொல்லி கூட ஒரு நெல்லை வந்து முதல் என்னுடைய வயலில் தான் போட்டாங்க. அப்போ வந்து பேராசிரியர் விஞ்ஞானி ரங்கசாமி சார் இருந்தார், அவர் வந்து என்னுடைய வயலில் வந்து அந்த நெல்லெல்லாம் போட்டு அறுவடை செய்து எங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நிலக்கடலை பவானி சாகர் ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து நிலக்கடலை எல்லாம் புது புதிய ரகங்கள் எல்லாம் வந்து பேராசிரியர் விஞ்ஞானி பிரசாத்துங்கிறவர் வந்து அங்கே உணர்ந்து போட்டு செய்துட்டு இருந்தாங்க. இப்போ சமயத்தில் கூட வந்து நம்ம கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து சிறுதானிய ஆராய்ச்சி பணியிலிருந்து மக்காச்சோளம் கோசிக்ஸுங்க மக்காச்சோளம் வந்து பேராசிரியர்கள் கொடுத்தாங்க. அதை போட்டு பயிர் செஞ்சு இப்போ பயிர் ஸ்டாண்டிங் கிராப்பாக இருக்குது. இது மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் நிறைய வந்து அடிக்கடி வந்து நான் வந்து வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஒரு மாதத்துக்கு ஒருக்காவது வந்து இந்த பல்கலைக்கழகத்தை சுற்றி பார்த்து விஞ்ஞானிகளோட கலந்துரையாடல் பண்ணி புதிய கண்டுபிடிப்பு எது இருக்குது என்னென்னலாம் கேட்டுட்டு போவோம். சமீபத்தில் போன வாரம் கூட நான் வந்திருந்தபோது சுற்றுப்புற சுகாதார ஆய்வகத்தில் வந்து இந்த கரும்பு மக்கக்கூடிய பயோ மினரல்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதை வாங்கி கொண்டு போய் கரும்பு தோகை மக்கறக்காக அது ஸ்ப்ரே பண்ணக்கூடிய வழிமுறையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வாங்கிட்டு போகலான்னு கூட இருக்கங்க. இது மாதிரி புதிய புதிய கண்டுபிடிப்புகள் அந்த காலத்திலிருந்து இங்கே வந்து உழவர் பயிற்சி நிலையத்திலிருந்து எங்களுக்கு வந்து மாதம் ஒருக்கா 3 அப்படின்னு அமைப்பாளர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுப்பாங்க. அந்த பயிற்சிகள் வந்து மிக 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 எங்களுக்கு ரொம்ப உபயோகமானது. இப்போ அதுக்கப்புறம் வந்து கேவிக்கேன்னு கிருஷி விஞ்ஞான கேந்திரம் கேவிக்கேன்னு பெயர் மாற்றுறாங்க, அதுலேயும் எங்கிறது. அப்புறம் வந்து ஈரோடு மாவட்டம் பிரிஞ்சோம்னா ஈரோடு மாவட்டத்தில் உழவர் பயிற்சி நிலையம் தனியாக ஆரம்பித்து மாவட்டம் பிரிஞ்சோம்னா அங்கே போயிட்டோம். இங்கே இருக்கிற விஞ்ஞானிகள் எங்களை எல்லாம் ஒரு BSc அக்ரி படித்த பட்டதாரி அளவுக்கு எங்களை வந்து தயார்படுத்தி தான் வெளியே அனுப்புனாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த வேளாண் பல்கலைக்கழகத்தால் நாங்கள் மிக மிக பயன்பெற்றிருக்குங்கிறது உண்மையிலேயே பாராட்டத்தக்கதுங்க.
நல்லா சொன்னீங்க. அதாவது இந்த புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள் வந்து உழவர்கள்ட்ட சென்றடைஞ்சால் தான் அது கண்டுபிடிக்கப்பட்டதோட பயனே இருக்குது. அந்த மாதிரி முயற்சியில் வந்து உங்களையெல்லாம் அதுக்கு தகுந்த முறையில் தயார்படுத்தி உங்களுடைய சக உழவர்களுக்கு நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகிற மாதிரி வழிவகை செஞ்சுருக்காங்க. நீங்களும் அதில் வந்து நல்ல ஒரு ஆர்வத்தோடு பங்கேற்று இன்றைக்கு வரைக்கும் வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து என்ன தொழில்நுட்பம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுடைய சாகுபடி முறைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆரம்பத்தில் என்ன பயிரெலாம் போட்டீங்க, அப்போ எப்படி இருந்தது, இப்போ வந்து நிலைமை எப்படி இருக்குது விவசாய தொழிலுக்கு அப்படின்னு சொல்லுங்கள்.
ஆரம்பத்தில் சாகுபடி முறையில் வந்து எங்களது எல்லாம் அதாவது சாதாரணமாக நாட்டுக்கலப்பை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து தண்ணி இரவை வந்து சாதாரண ஆரம்பத்தில் நான் விவசாயத்துக்கு வர்ற காலத்தில் கபளை ஏற்றம் இதில் தான் இது பண்ணிட்டேன். இன்றைக்கி மோட்டார் அளவுக்கு ஆகிடுது. அப்புறம் இது ஏர் வந்து மாட்டேர் இருந்தது, இன்றைக்கி வந்து டிராக்டரு மிச்சு வந்துடுது. அதனால் உழவு வந்து எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் கூடிய ஒரு இதுங்க. அப்புறம் நீர்ப்பாசன முறையில் வந்து சொட்டு நீர் பாசனம் இன்றைக்கி போயிட்டோம். இன்றைக்கி எல்லா பயிர்களுக்குமே சொட்டு நீர் பாசனம் இன்றைக்கி போட்டு, கரும்பாக இருந்தாலும் சரி, வாழையாக இருந்தாலும் சரி, மக்காச்சோளமாக இருந்தாலும் சரி, இப்போ சொட்டு நீர் பாசனம் தான் விவசாயம் செஞ்சுட்ருக்கேங்க. இந்த இடையில் ஒன்று வந்து சொல்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். இப்போ வந்து சமயத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துலேருந்து கண்டுபிடித்த கோஆர்ஜி நாலுங்கிற ஒரு துவரை ரகத்தை வந்து வேளாண்மைத்துறை மூலமாக எனக்கு ஒரு கிலோ கொடுத்தாங்க. அந்த ஒரு கிலோ வந்து நான் வந்து நாற்று விட்டுங்க. பாலித்தீன் பாக்கெட்டில் வந்து ஒரு கவருக்கு ரெண்டு விதம் போட்டு அதை எடுத்து வந்து 30 நாளுக்குள்ளே வந்து அந்த பாலித்தீன் பையிலிருந்து எடுத்து நாற்று எடுத்து நடவு செய்து 5 அடிக்கு 2 அடி இடைவெளியில் நடவு செய்து ஒரு நல்ல மகசூல் 1 ஏக்கராவுக்கு வந்து 440 கிலோ விளைச்சல் எடுத்தேங்க. அதுக்காக வேளாண்மைத்துறை சார்பாக எனக்கு ஒரு அவார்டு கூட கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப அருமையான விளைச்சல்னு சொல்லி போட்டு என்னுடைய வயலில் இந்த கோஆர்ஜி துவரை ரகத்தை வந்து ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட வந்து பார்த்துட்டு பாராட்டிட்டு ரொம்ப அருமையான மகசூல் இது மாதிரி வந்து துவரை வந்து விளைச்சல் வந்துன்னா தமிழ்நாடு முழுவதும் துவரை பருப்பு பஞ்சமே தீங்கி போகும்னு சொல்லி போட்டு பாராட்டிட்டு கூட போனார். அந்தளவுக்கு மகசூல் எடுத்திருக்காங்க. அது சொல்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப அருமையான ரகம். அதை வந்து எல்லா விவசாயிகளுக்கும் கொடுத்து பயன்படுத்தினா நிச்சயமாக விளைச்சல் நல்ல விளைச்சலாக கிடைக்கலாம். அதோடு நான் சொட்டு நீர் பாசனத்தில் தான் போட்டு எடுத்தேங்க, நல்லா இருந்தது. வாழையும் இப்போ சொட்டு நீர் பாசனம் தான் போடுறோம். கரும்பும் சொட்டு நீர் பாசனத்தில் தான் போட்டு நான் அறுவை பண்ணிடுறேன். அது மாதிரி இப்போ பாசன முறையில் வந்து சொட்டு நீர் பாசம், அப்புறம் வந்து முதல்ல எல்லாம் களைக்கொல்லி அடிக்க மாட்டோம், கைக்களை தான் எடுத்துகிட்ருப்போம். அதில் வந்து செலவு ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போ களைக்கொல்லியை அடித்து வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டோம். அதனால் இப்போ களையும் குறைஞ்சிட்டுது. இப்போ இருக்கிற தொந்தரவெல்லாம் இந்த பார்த்தினிங்கிற ஒரே ஒரு செடியினால தான் எங்களுக்கு தொந்தரவு இருக்குங்களே தவிர, தோட்டத்தில் வந்து 2-3 வருஷம் களைக்கொல்லி அடிச்சுட்டு விடாத அடிச்சிருக்கிறதுனால இப்போ குறைஞ்சிடுது. இப்போ களைக்கொல்லி அடிக்கிறத கூட நிறுத்திட்டுனாங்க. அப்புறம் வயலில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒற்றை நாட்டு நடவு முறையில் நெல் செய்கிறேங்க, அது நல்லா இருக்கு. கோணாவேடர் போட்டு கோணாவேடரில் நான் களை எடுத்துறோம். அது சொன்ன மாதிரியே வந்து ரொம்ப டில்லர்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து 20-30 டில்லரில் வருது. அது மகசூல் நல்ல அதிகமான மகசூல் கிடைக்குது. இது மாதிரி காலத்துக்கேற்றபடி நவீன தொழில்நுட்பங்கள் என்னென்ன சொல்கிறாங்களோ அது உரமாக இருந்தாலும் சரி, பூச்சி மருந்தாலும் சரி, தமிழ்நாடு வேளாண்மை கலையும் வேளாண்மைத்துறையும் என்ன பரிசுத்துறை செய்கிறாங்களோ அந்தளவுக்கு செய்து இப்போ மகசூல் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நல்ல மகசூல் நல்லா திருப்தியாக எடுத்துருக்கேன். இன்னும் ஒரே ஒரு விவசாய காரணம்னா விலை இல்லாத காரணம் தான். அதை தவிர மகசூலில் குறைவே இல்லை. இப்போ புதிய தொழில்நுட்பங்கள் வந்து நிறையா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. விலை மட்டும் கட்டுப்படியாகிற விலை இருந்ததுன்னா இன்னுமே விவசாயிகள் சாகுபடி முறையில் உன்னதிருத்தி செய்யலாம்.
ரொம்ப நல்லதுங்க. இப்போ நீங்கள் பின்பற்றிட்டு வர புதிய தொழில்நுட்பங்கள் பற்றியெல்லாம் சொன்னீங்க. இப்போ இதில் வந்து எனக்கு 2 கேள்வி இருக்குதுங்க. ஒன்று வந்து துறை ரகம் புதுசு சொன்னீங்க, அதில் வந்து நாற்று போட்டு நடவு செய்கிறதுன்னு சொன்னீங்க. இப்போ அது வந்து நீங்கள் முன்னாடி செஞ்சுட்டு இருந்த முறையிலேருந்து எந்த வகையில் வேறுபட்டிருக்கு, என்ன அட்வான்டேஜ், அது ஒன்று. ரெண்டாவது இந்த கோணோவீட்ரு சொன்னீங்க. கோணோவீட்ரு பயன்படுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நிறைய விவசாயிகளோட கருத்து இருக்குது. உங்களுடைய அனுபவம் எப்படிங்க? இது ரெண்டுக்கும் நீங்கள் எனக்கு இப்போ விளக்கம் சொல்லணுங்க.
துறையெல்லாம் முதல்ல வந்து நாங்கள் எப்படிங்கன்னா விதைச்சிருவோம். எள்ளு விதைக்கிற மாதிரி விதைச்சி தான் அதிலிருந்து அப்படியே இது பண்ணிகிட்ருப்போம். இப்போ வந்து இப்போ நவீன தொழில்நுட்பங்கள் வந்து பாலித்தீன் பேக்கில் வந்து போடுறதுனால உங்களுக்கு பயிர் இடைவெளியே ஒரே இதாக சீராக இருக்குது. அதனால் மகசூல் நல்லா இருக்குது. முதல்ல அப்படி இல்லைங்க, விதைக்கிறதுனால கொஞ்சம் இடைவெளி ஒரு இடத்துல அதிகமாக இருக்கும், நெருக்கமாக உழுகும், இது மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து விதைக்கிற போது உங்களுக்கு வந்து விதையும் அதிகம் தேவைப்படுது, 5 கிலோ 6 கிலோலாம் தேவைப்படுது. 1 கிலோவிலேயே வந்து உங்களுக்கு நமக்கு 1 ஏக்கராவுக்கு சரியாக போகுது. அப்புறம் இந்த கோணாவேடர் சொன்னீங்க, கோணாவேடர் போடுறது உண்மையில கஷ்டம்தாங்க. ஒரு கோணாவேடர் வந்து சேத்துக்குள்ளே தள்ளி தள்ளிட்டு போகிறது கொஞ்சம் சிரமமான காரியம் தான். அதுக்கு முதல்ல இப்போ மோட்டார் பொருத்திய கோணாவேடர் கூட வந்திருக்குது. இப்போ அதில் மூலியமாக தான் போட்டுட்ருக்காங்க. 1 நாளைக்கு 1 ஏக்கர் ஒரு ஆள் தள்ளுறதுனா கொஞ்சம் சிரமமான சமாச்சாரம் தாங்க. ஆனால் அதுக்கு போட்டாலும் பலன் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சிரமப்பட்டு தான் செய்யணுது. சேரி லேசாக பதம் இருக்கிற காலத்தில் அப்படியே உருட்டிட்டு போயிட்டு தான் செய்யணும். அதுக்கு உங்களுக்கு வரிசை நடவு இருந்தால் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். கோணாவேடர் சிரமம் தாங்க, அதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை.
அப்புறம் நீங்கள் விற்பனை பற்றி சொல்லும்போது விலை கிடைக்கிறதில்ல விவசாயிக்கு, அதுதான் கஷ்டமாக இருக்கு, விளைச்சலில் எந்த குறைவும் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. நல்ல விற்பனை வாய்ப்புகள் உருவாக்கிக்கிறதுக்கு விவசாயிகள் குழுக்கள் அமைச்சிட்டு செயல்பட்டாங்கன்னாக்க அதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது விலையை வந்து கிட்டத்தட்ட அவங்க நிர்ணயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கு?
அது உண்மைதாங்க. நமது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் வடிவேல் சார் மூலமா நாங்கள் சில இடங்களெல்லாம் போய் பார்த்தோங்க. சிவகிரிங்கிற ஒரு இடத்த போய் பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் வந்து தருமபுரி கிருஷ்ணகிரியில் வந்து ஒரு இடம் பார்த்துட்டு வந்தோம். இப்போ கரூரில் கூட ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறாங்க. இந்த துல்லிய பண்ணை திட்டம்ங்கிற சொல்லி துல்லிய பண்ணை விவசாய பொருள் உற்பத்தியாளர் கம்பெனின்னு ஒன்று தனியாக இப்போ ஆரம்பித்து நடத்திட்டு இருக்காங்க. சில பக்கமெல்லாம் அவங்கெல்லாம் அந்த உற்பத்தியாகிற பொருள் வந்து எங்கே விலை கிடைக்குதோ அங்கே வந்து அது மூலிமா வந்து நெட் மூலிமாவோ அல்லது விவசாயிகள் மூலிமாவோ தெரிஞ்சுக்கிட்டு கொண்டு போய் விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறதுனால வருங்காலத்தில் உனி வந்து நிச்சயமாக வந்து இந்த துல்லிய பண்ணை விவசாய பொருள் உற்பத்தியாளர் சங்கம்ங்கிறது கம்பெனிங்கிறது ரொம்ப பிரபலமாக போகுது. அதே மாதிரி நாங்கள் தேனியில் வந்து வாழை சாகுபடிக்கு வந்து எங்களை அழைச்சிட்டு போயிருந்தாங்க. போய் பார்க்குற போது அங்கே வந்து வாழை சாகுபடி இந்த ஜீனைங்கிற வாழை வந்து எப்படி சாகுபடி பண்ணுறாங்க, எப்படி விற்பனை வாய்ப்புங்கிறதெல்லாம் எங்களுக்கு காட்டினாங்க. அவங்க கருப்பையாங்கிற ஒரு மூலமாக வந்து ஏற்றுமதி அது கோல்டு ஸ்டோரேஜ் செஞ்சு அது ஒரே யூனிஃபார்மாக வாழையெல்லாம் தயார் பண்ணி அவங்க அதை வந்து எப்படி அதை வந்து சுத்தப்படுத்தி எப்படி ஏற்றுமதி பண்ணுறாங்க, அதனால் எத்தனை கோடி ரூபா லாபங்கிறதெல்லாம் நாங்கள் நேரடி பார்த்து வந்தோம். அது மாதிரி சில திட்டங்கள்லாம் வந்து நம்ம பேராசிரியர்கள் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி செயல்பாடுகள் வர்றபோது நிச்சயமாக விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்குங்கிறது உறுதியை நம்பலாம்.
உங்கள் பகுதியில் கூட அந்த மாதிரி மஞ்சள் விற்பனைக்காக ஒரு குழு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறதா கேள்விப்பட்டோம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
அதாவது உழவர் மஞ்சள் மண்டின்னு சரியாக ஈரோட்டில் வந்து ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, நசினூர் ஏரியாவிலிங்க. அதில் வந்து நம்மளுடைய மஞ்சள் விளைஞ்ச மஞ்சளை வேக வச்சு காய வச்சு அடித்து கொண்டு போய் நாம் அங்கே வச்சுட்டேன். அங்கே வந்து அவங்க நல்ல விலை வர்ற போது நம்மளுக்கு விற்பனை செய்து கொடுத்துட்றாங்க. நம்மளுக்கு அவசர செலவுக்கு தேவை அப்படின்னு சொல்லிமா அவங்க மூலியமாகவே பேங்க்கில் வந்து நம்மளுக்கு லோன் வாங்கி கொடுத்துங்க, அந்த மஞ்சளை ஈடுகட்டி நமக்கு பணம் வாங்கி கொடுத்துட்றாங்க. அதனால் நம்ம அவசரப்பட்டு விற்க வேண்டிய தேவையில்லை. அந்த மஞ்சள் எப்போ விற்கிறாங்களோ அந்த மஞ்சளை விற்று அந்த லோனை அவங்க கட்டிடுவாங்க. அந்த பொறுப்பாக நடத்திட்டுருக்காங்க. உழவர்களே சேர்ந்து ஒரு உழவர் மஞ்சள் மண்டின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அது சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. மஞ்சளை பொறுத்தவரையிலும் இப்போ ஓரளவுக்கு அதனால் விலை கூடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க.
சரிங்க. பொதுவாக வந்து எல்லா விவசாயிகள்கிட்டையும் வந்து முக்கியத்துவம் பெற்றுட்டு வர்றது இந்த அங்கக விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து நம்ம செலவு குறைக்கலாம், எஞ்சிய நஞ்சு இல்லாத விளைபொருட்களை உற்பத்தி பண்ணலாம், அதனால் அந்த முறைக்கு எல்லாரும் மாறியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்து என்னங்க?
அதாவது விவசாயிகள் வந்து செய்த தவறுனால கொஞ்சம் மண் மலடாகிடுதுன்னு சொல்கிறது உண்மைதாங்க. அதாவது எப்பவுமே தொழு உரம் போட்டு ரசாயன உரங்கள் போடுன்னு சொல்லி போட்டு ஆரம்ப காலத்திலிருந்து வேளாண் விஞ்ஞானிகள் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. எந்த பயிர் விளைச்சல் இருந்தாலும் சரி ஒரு 3 டன் 4 டன் தொழு உரம் போட்டு அதுக்கு மேலே வந்து ரசாயன உரங்களை போடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம தொழு உரங்களே இல்லாத காரணத்தினால வெறும் ரசாயன உரங்களே நம்ம போட்டுக்கிட்டு வந்ததுனால இன்றைக்கி மண் வந்து வளமிழந்து போச்சு. அந்த மண்புல உரம் இல்லாத போச்சு, மண்ணுள்ள நுண்ணுயிர்களும் இல்லாத போச்சு, மேலே திம்மட்டு பியூரானு இது மாதிரி மருந்துகளை போட்டதுனால வந்து மண்ணுடைய வளம் வந்து குறைஞ்சிடுது. மண் வளம் குறைஞ்சதுனால உங்களுக்கு நாளடவில் வந்து விளைச்சல் குறைஞ்சிட்டே வருது. நாள் ஒரு மேனி பொழுது வண்ணம் உங்களுக்கு பார்த்தா எப்போ பார்த்தாலும் அந்த விளைச்சல் வந்து போன வருஷம் விளைஞ்சதை விட இந்த வருஷம் அதே உரம் அதே மருந்து அதே அளவுக்கு விதை போட்டால் கூட விளைச்சல் குறைஞ்சி போகுது. என்ன காரணம்னா மண்ணுடைய வளம் வந்து குறைஞ்சிடுது. அதனால் வந்து இப்போ நீ வர்ற காலத்தில் அங்கக வேளாண்மை அதனால் வந்து உங்களுக்கு தோல் உரம் போடணும், இல்லைன்னா பசுந்தாள் உரங்களை வந்து பண்ணணும், இல்லைன்னா மண்புல உரங்களை தயார் பண்ணி இது மாதிரி வந்து உரங்களை நிலத்தில் வந்து விட்டு அந்த மண்ணை வளத்தை பண்ணால் தான் ஓரளவுக்கு நீங்கள் இதாகும். இப்போ எங்கள் பகுதி கூட நான் எல்லாம் என்ன செய்துட்டு இருந்தாங்கன்னா முதல்ல வந்து எங்கள் பகுதியில் வந்து வாழை மரத்தை வெட்டி கொண்டு வந்து வெளியே போட்டுருவாங்க. ஆனால் நான் அப்படி விஷயம் இல்லைங்க. வாழை மரத்தை வந்து வெட்டி அடுக்குவேன், வரிசை வரிசையாக அடுக்கி அதுக்கு மேலே வந்து இந்த காளான் எடுத்த வைக்கோல் இருக்குங்க. எங்கள் பக்கத்தில் வந்து அப்போ காளான் வந்து வளர்த்தி வைத்துட்டு இருந்தார் ஒருத்தர். அவர் காளான் எடுத்தோடனே இந்த காளான் எடுத்த வைக்கோல் வந்து கொண்டு வீசி விட்டுவார். நான் வந்து அதை எடுத்துகிட்டு வந்தேங்க. அந்த வாழை மரத்து மேலே வரிசையாக அடுக்கணும், வாழை மரத்து மேலே ஒரு லேயர் மாதிரி போட்டு மறுபடியும் வைக்கோலை போட்டு மறுபடியும் மேலே ஒரு லேயர் வாழை மரத்தை அடுக்கி மறுபடியும் அந்த வைக்கோலை போட்டு மறுபடியும் காளான் விதைகளை வந்து போட்டு விட்டுட்டா உங்களுக்கு ஒரு 3-4 மாதத்தில் அந்த வாழை மரமெல்லாம் அருமையாக வந்து தொழுவுற மாதிரி மக்கி போகும். அதை தான் போட்டுட்ருந்தோம். இப்போ காளான் விற்பனை வாய்ப்பு குறைஞ்சதுனால அவர் காளான் போடுறதுனால நான் வந்து இல்லை முதல்ல அப்படி போட்டுட்டு இருந்தேன்னு நல்லா அருமையான மக்கன் உரம் செய்துட்டு இருந்தேங்க. இப்போ வந்து மாடுகள்லாம் குறைஞ்சி போனதுனால தோல் உரம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாகிடுது. அதுக்காக நாங்கள் என்ன செய்கிறாங்கன்னா வந்து சணப்பு கொழிஞ்சி தக்கப்பூண்டு இது மாதிரி வந்து தலை உரங்களை வந்து நாங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு சேர்த்துட்ருக்கோம். மண் வளமானாங்க ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதனால் அங்கே வேளாண்மை தான் இனி வருங்காலத்தில் வந்து நல்லாயிருக்கும். இந்த எஞ்சிய நெஞ்சிங்கிற பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சி போகும்.
சரிங்க. இப்போ வாழை மரங்களை வந்து வெட்டினதுக்கப்புறம் அதை எப்படி மக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இந்த பார்த்தீனியம் களை வந்து ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீனியம் களை செடிகளை கூட இந்த மாதிரி மக்க வச்சு நல்ல உரமாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி எதுவும் முயற்சி பண்ணியிருக்கீங்களா?
செய்கிறாங்க. பார்த்தீனம் வந்து இன்னும் உண்மையில் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் பார்த்தீனம் வந்து நாங்கள் வந்து மக்க வைக்கிறதில்ல. அந்த பார்த்துட்டு விதை வந்து கிடந்ததுன்னா உள்ளே கிடந்ததுன்னா அது வந்து ஒரு வருஷம் ஆனாலும் முளைச்சிருவோங்கிற ஒரு பயம் எங்களுக்கு. அதனால் நாங்கள் என்ன செய்கிறேன்னாங்க, ஒரு தவறான வழி தான் கையாண்டுட்ருக்கேன். பார்த்தினி செடியெல்லாம் பிடுங்கி ஒரே குட்டா போட்டு ஒரு குழி வெட்டி அதில் வந்து தீய வச்சு நெருப்பு வச்சு போகிற எரிச்சிட்றோம். அந்த விதையெல்லாம் எரிஞ்சால் தான் மறுபடியும் மீண்டும் முளைக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. அந்த பார்த்தினியும் கொண்டு உள்ளே வந்து போட்டு மக்க வச்சா கூட மறுபடியும் அந்த மக்கின இடத்துலேருந்து அந்த விதைகள் பரவி முளைச்சிருமோங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு ஐயப்பாடு இருக்குது. இத்தனை வருஷம் கூடியது முளைக்குங்கிற ஒரு தெரியாதனால நாங்கள் வந்து எல்லாம் எரிச்சிட்ருக்குறாங்க இப்போ.
சரிங்க, நிறைய நவீன தொழில்நுட்பங்கள்லாம் நீங்கள் பயன்படுத்திட்டு வந்திருக்கீங்க. அதே மாதிரி மகசூலில் விவசாயிகளுக்கு எந்த குறைவும் இல்லை, விலை கிடைக்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, ஒரே ஒரு பயிரை மட்டும் நம்பி இருக்காம பல பயிர் சாகுபடியை மேற்கொள்ளும் போது ஒரு பயிர்லேருந்து நமக்கு வருமானம் பாதிக்கப்பட்டால் கூட வேறொரு பயிர் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விவசாயிகள் ஒரு நிலையான வருமானம் பெறுவதற்கு உங்களுடைய அனுபவத்திலேருந்து நீங்கள் என்ன முறைகள் சொல்லுவீங்க?
பொதுவாக வந்து ஒரு விவசாயம் வந்து செழிப்பாக இருக்கணும் அப்படின்னாங்க, விவசாயம் வந்து நன்மையாக இருக்கணும்னா வந்து ஒரு 3-4 முறையை கைகொள்ள வேண்டியதாக இருக்குங்க. அதாவது அன்றாட வருமானத்திற்கு ஒரு வழிமுறை செய்யணுங்க. அன்றாட வருமானத்துக்காக கீரை வளர்த்து வைக்கலாம், பால் மாடு வளர்ப்பு 2 மாடு பால் ஊற்றலாம் சொசைட்டிக்கு, அதனால் வந்து உங்களுக்கு அன்றாட வருமானம் கிடைக்கும். அப்புறம் வந்து வாரம் ஒருக்கா வருமானம் வரணும்னு இருந்ததுன்னா உங்களுக்கு காய்கறி பயிர் செஞ்சு விற்பனை செய்து காய்கறி பயிர்களை ஒரு இது பண்ணிக்கலாம். 2வது 3 மாதத்துக்கு ஒரு வருமானம் வேணும்னா இந்த மக்காச்சோளம் மாதிரி இருக்க பயிர்களை சாகுபடி செஞ்சு இதெல்லாம் வருட வருமானத்துக்கு தான் கரும்பு இருக்குது, வாழை இருக்குது, இது மாதிரியெல்லாம் செஞ்சிட்ருக்கலாம். இது மாதிரி ஒரு திட்டமிட்டு தின வருமானம், வார வருமானம், 3 மாதத்துக்கு ஒரு வாரமும், வருட வருமானம் நம்ம திட்டமிட்டு செஞ்சால் விவசாயம் வந்து எப்பவுமே கொஞ்சம் கஷ்டமில்லாத ஓடிட்டுருக்குங்க.
சரிங்க, நல்லா உங்களுடைய அனுபவத்திலிருந்து எப்படி விவசாயிகள் தங்களுடைய வேலைகளை திட்டமிட்டுக்கிட்டாங்கன்னாக்கா, தங்களுடைய முறைகளை திட்டமிட்டுக்கிட்டாங்கன்னா நல்ல லாபம், நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்கு வழி இருக்குன்னு அழகாக சொன்னீங்க. நம்முடைய நேயர்கள் சார்பாகவும் வானொலியின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோங்க. வணக்கம். நேயர்களே, இதுவரைக்கும் ஈரோடு மாவட்டம் தூக்கநாயக்கன் பாளையத்தை சேர்ந்த TN ராமசாமி அவங்க தன்னுடைய நீண்ட அனுபவத்திலிருந்து பல விவரங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இவங்க சொன்ன மாதிரி நமக்கு தொடர்ச்சியாக வருமானம் கிடச்சிட்ருக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய முறைகளை, நம்ம என்ன பயிர்கள் சாகுபடி செய்ய போகிறோம், அதற்கு தகுந்த காலம் இதுதானா, அதற்கான விற்பனை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, இப்படி பல விஷயங்களையும் யோசித்து நம்ம முடிவெடுக்கணும். நீங்கள் அந்த மாதிரி திட்டமிட்டு வேளாண்மை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவங்களை நம்ம வானொலி மூலமாக மற்றவர்களோட பகிர்ந்துக்கோங்க, அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்க நீங்கள் நம்முடைய வானொலி நிலையத்துக்கு வரலாம், அல்லது தொலைபேசி மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். 0422-243-1055 அப்படிங்கிற எண்ணில் நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு சமுதாய வானொலி நிலையம், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3 அப்படிங்கிற முகவரிக்கு கடிதங்கள் எழுதலாம். மின்னஞ்சல் மூலமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க DEE@TNAU.AC.IN அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்க. நேயர்களே, தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிகளை கேளுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க.